திருச்சபையுடைய பாரம்பரியமும் பழக்கமும் முக்கியம். ரோம திருச்சபையுடைய பாரம்பரியம் பழக்கம் அந்த திருச்சபையினுடைய விசுவாச அறிக்கை வேதத்தை விட மேலானது என்று சொல்ல ஆரம்பிச்சோம். ரோமன் கத்தோலிக் என்ன செஞ்சான் அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்கினுடைய பாரம்பரியம் தேவனுடைய வார்த்தையை விட மேலானது என்று சொல்ல ஆரம்பிச்சோம். தேவன் ரோம கத்தோலிக்க போப்புக்கு தவறு இழைக்க முடியாத அதிகாரமுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அதனால போப்புடைய வாக்கு வேதத்தை விட உயர்ந்தது என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா, வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை விசுவாசிச்சாங்க, அதுல பிரச்சனை இல்லை. வேதம் தவறில்லைக்காது என்பதை விசுவாசித்தாங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வேதம் மட்டும்தான் முழுமையான அதிகாரத்தை பெற்றிருக்குது என்று சொல்லும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. வேதம் கடவுளுடைய வார்த்தை என்பதை அவங்க முழுவதுமாக விசுவாசித்தாங்க. வேதம் தேவனுடைய வாயினால கொடுக்கப்பட்ட வார்த்தை, தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தை, அது மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட, இதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, வேதம் மட்டும்தான் போதுமானது, வேதம் மட்டும்தான் அதிகாரமானது, வேதம் மட்டும்தான் தெளிவானது, வேதம் மட்டும்தான் முடிவானது என்று சொல்லும் போதுதான் ரோமன் கத்தோலிக்கனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் நம்ம கடந்த செய்தியில அந்த வரலாற்று பின்னணி கேட்கும் போது சொல்றான், ரோம்ல இருக்கிற போப்புடைய வாக்கு தான் மேலானது, எல்லாரும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படணும், எல்லாரும் அதுக்கு அடிபடணும், எல்லாரும் அப்படின்னு சொல்லும் போது சபை வேதம் எல்லாத்தையும் அவனை கீழாக கொண்டு வரான். நம்ம கடந்த செய்தியில கேட்கும்போது லியோ டூ என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாவ மன்னிப்பு சீட்டை கொடுக்குறான். நீ பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னா உனக்கு வேதமும் கிறிஸ்துவும் தேவையில்ல, நான் தேவை. நீ என்கிட்ட வந்து உன்னுடைய பாவத்தை சொல்லு, என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லு, அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு சீட்டு எழுதி தரேன், அந்த காசை போய் நீ கட்டு, உன் பாவம் மன்னிக்கப்படும். என்ன சொல்றேன், நான் தான் கடவுள், உனக்கு வேதமும் தேவையில்ல, கிறிஸ்துவும் தேவையில்ல, விசுவாசமும் தேவையில்ல, கிருபையும் தேவையில்ல அப்படின்றான். இத இந்த சூழல்ல தான் இந்த ரிஃபர்மேஷன் ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல தான் வேத வல்லுநர்கள் விசுவாசிகள் எழும்பி, கிருபனால மட்டும்தான், விசுவாசத்தினால மட்டும்தான், கிறிஸ்துனால மட்டும்தான், கிருப விசுவாசம் கிறிஸ்து எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வேதத்துல மட்டும்தான், வேற எங்கேயும் சொல்லப்படல. அதை நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இரண்டாவது பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்கன்ட்டு வர பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, வேதம் இல்லாம தேவன் என்று தனிப்பட்ட முறையில பேசுறாரு, தேவன் எனக்கு தனிப்பட்ட முறையில சொப்பனத்தினால எனக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாரு, தேவன் எனக்கு தனியாக என்ன செய்யறாரு அப்படின்னா எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு, அது தேவை அப்படின்னு சொல்றாங்க. வேதம் இருக்கு, வேதம் எதுக்கு அப்படின்னா கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனா மனுஷனுக்கு என்ன விசுவாசம் அப்படின்னா, வேதம் கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்குது, கடவுளுடைய சித்தத்தை நான் முழுமையா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா கடவுள் என்ன தனியா வந்து பேசினா மட்டும்தான் கடவுளுடைய சித்தத்தை நான் முழுமையா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். பஸ் வேதம் அதை போதிக்கல. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் யார் என்பது அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறியணும் அப்படின்னா, மனுஷன் யாரும் தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம், வேதம் மட்டும்தான். வேதம் இல்லாம இப்படிப்பட்ட காரியத்தை மனுஷன் எப்போதும் எக்காலத்திலையும் எங்கேயும் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டார், தேவன் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு முன்னாடி தோன்ற மாட்டார், தேவன் சொப்பனத்துல உங்கள்கிட்ட பேச மாட்டார், தேவன் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துட்டார், தேவன் இப்படி இருந்தால் அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். வேதத்துல மட்டும்தான் தேவன் தன்னை யார் என்பதை காண்பித்திருக்கிறார், வேதத்துல மட்டும்தான் தேவன் தான் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்திருக்கிறார், வேதத்துல மட்டும்தான் மனுஷனுக்கு தேவனுடைய சித்தத்தை சொல்லியிருக்கிறார், வேற எங்கேயும் சொல்லல. அடிப்படையா நம்ம வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது நம்ம நான்கு சத்தியத்தை சொல்றோம். அதுல முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் அவசியமானது. இப்ப நான் வேதம் மட்டுமே என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன உள்ளடங்கி இருக்குது, வேதம் மட்டுமே அப்படின்னு சொல்லும் போது வேதம் அவசியமானது என்பதை உள்ளடக்கியிருக்கு. இரண்டாவது, வேதம் அதிகாரமுடையது என்பதை உள்ளடக்கியிருக்கு. மூன்றாவது, வேதம் போதுமானது என்பதை உள்ளடக்கியிருக்கு. நான்காவதாக, வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது வேதம் தெளிவானது, வேதம் முடிவானது என்பதை உள்ளடக்கியிருக்கு. வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது எல்லாத்துக்கும் வேதம் போதும் அப்படின்னு நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. வேதம் போதும்னா எதுக்கு போதும், எப்படி போதும், அது எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படுது, எப்படி மனித இந்த வேதத்தினுடைய சஃபிஷியன்சியை புரிஞ்சு கொள்ள முடியும். வேதம் போதும் அப்படின்னா முதலாவது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, வேதம் அவசியம், வேதம் அவசியமா? முதலாவது வேதம் அவசியமானது, வேதம் மட்டுமே என்று கூறும்போது வேதம் அவசியமானது என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, வேதம் எழுதப்பட்ட பழங்காலமாச்சு, இது ஒரு ஏன்ஷியன் புக், பழங்காலத்துடைய புத்தகம். இன்னைக்கு நவீன காலத்துல வாழ்ற எனக்கு இந்த வேதம் எப்படி அவசியமா இருக்கும்? அது எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி. ரொம்ப பழைய புக்கு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, பழங்காலத்து மனுஷர்களால் எழுதப்பட்டது. இன்னைக்கு நான் மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்ற எனக்கு வேதம் ஏன் அவசியமானது? அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய விசுவாச அறிக்கை 1689 விசுவாச அறிக்கையுடைய முதல் சாப்டருடைய முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் ரட்சிக்கப்பட வேதம் மட்டுமே இன்றியமையாத அவசியமாய் இருக்கிறது. வேதம் மட்டும்தான் மீட்பின் வழிமுறையையும் மீட்பின் அவசியத்தையும் கூறுகிறது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வேதம் அவசியம். வேதம் எதுக்கு அவசியம் அப்படின்னா, மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படணும் என்பதை வேதம் மட்டும்தான் சொல்லுது. வேதம் மட்டும்தான் மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கான வழிமுறையை சொல்லுது, வேற எதுவுமே சொல்லல. இந்த உலகத்துல வேதம் மட்டும்தான் மனிதனுடைய ரட்சிப்புக்கு இன்றியமையாத தேவை. வேதம் தேவை இன்னைக்கு எனக்கு. வேதம் இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட முடியாது. நான் கடந்த சிறுமத்தில் கேட்ட கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார் எப்படி எனக்கு தெரியும்? மனுஷன் யார் எப்படி எனக்கு தெரியும்? எப்படி படைக்கப்பட்டேன் எப்படி எனக்கு தெரியும்? வேதம் இல்லாம இது ஒருபோதும் எனக்கு தெரியாது. வேதம் இன்றி அமையாத அவசியம். வேதம் இல்லாம மனுஷன் ஒருபோதும் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட முடியாது. வேதத்துக்கு வெளியே ரட்சிப்பு கிடையாது. வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது முதல் ஆணித்தனமா நீங்களும் நானும் நம்புறது என்ன அப்படின்னா, வேதம் மனிதனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு அவசியமானது. ஏன் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதபூர்வமான போதனையை கேட்கணும், வேத ஆலோசனைக்கு நீ உட்படுத்தணும்னு சொல்றோம் அப்படின்னா, வேதம் மட்டும்தான் என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுது, வேற எதுவுமே சொல்லல. வேதம் மட்டும்தான் மனுஷன் யாருன்னு சொல்லுது, மனுஷன் எப்ப படைக்கப்பட்டான் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை சொல்லுது. வேதம் மட்டும்தான் அவனுடைய மனுஷனுடைய நிலையை சொல்லுது. வேதம் மட்டும்தான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை சொல்லுது, வேற எதுவும் சொல்லல. எந்த மதமும் சொல்ல, எந்த புத்தகமும் சொல்ல, வேதம் மட்டும்தான் சொல்லுது. இது ஆணித்தனமா நம்ம விசுவாசிக்கணும். வேதம் மட்டும்தான் மனிதன் தேவனுடைய கோபத்திற்கு கீழாக இருக்கிறான் என்பதை சொல்லுது. எல்லாருடைய வாழ்க்கையில குற்ற உணர்வு இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையில், நம்ம உலகத்துல மனுஷனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையில குற்ற உணர்வு இருக்கு. வேதத்தை தெரியாதவன் இந்த குற்ற உணர்வுக்கு இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்யணும்னு தெரியாம இந்த உலகத்தை சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறான். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், பாவத்தை செஞ்சுட்டு இருக்கான். தன்னுடைய வாழ்க்கையை நான் துறவியா போறேன்னு சொல்றான். நான் இந்த உலகம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். யோகான்றான், டிராவலிங்றான், என்னென்னமோ மனுஷன் முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். எதுக்கு? இந்த குற்ற உணர்வுலேருந்து விடுதலை கொடுப்பதற்காக. ஆனா மனுஷன் என்ன செஞ்சாலும் அவன் இந்த குற்ற உணர்வுலேருந்து விடுதலை பெற முடியாது என்பதை வேதம் தான் சொல்லுது, வேற எதுவும் சொல்ல. உங்களுக்கு எனக்கும் வேதம் தெரிஞ்சிருக்கனால இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும். உங்களுக்கு எனக்கு இந்த வேதம் தெரிஞ்சதுனால தான் நான் குற்ற உணர்வோடு இருக்கிறேன். தேவனுடைய கோபம் என் மேல இருக்கு. கடந்த சிவமரில் தெளிவா கேட்டோம், ரோமர் உன்னாதிகாரம் என்ன சொல்லுது, தேவனுடைய கோபம் என் மேல இருக்குது. ஏன்னா நான் சத்தியத்தை அடக்கி வைக்கிறவன், நான் சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷன். வேதம் தான் சொல்லுது, வேதம் இல்லைனால் நான் பாவின்னு எனக்கு தெரியாது. வேதம் இல்லைனா எனக்கு குற்ற உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியாது. வேதம் இல்லைனா கடவுளுடைய கோபம் என் மேல இருக்குன்னு தெரியாது. வேதம் இல்லைனா நான் நேரடியா கண்மூடித்தனமா நரகத்துக்கு போறதுக்கு மட்டும்தான் லைக். மனுஷன் யார், அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் நேரடியாக தேவனுடைய கோபத்துக்கீழாக இருக்கிறவன் நரகத்துக்கு போவதற்கு எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிற மனுஷன். அது வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் ஏன் மறிக்கிறான்னு சொல்லுது. மரணம் ஏன் இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுது. இந்த தேவனுடைய கோபத்திலிருந்து, இந்த நித்திய மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள, என்னை காப்பாத்திக் கொள்ள எனக்கு தேவன் அவசியம் என்பதை வேதம் மட்டும்தான் சொல்லுது. வேதம் தான் மனுஷனுக்கு தீர்வை சொல்லுது. எல்லாருடைய வாழ்க்கை நம்ம ஜென்ரலா பீப்புள்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. யாருமே ஹாப்பியா, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல மாட்டான். நான் சமாதானமா இருக்கேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. ஏன்னா அவன் குற்ற உணர்வோடு போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பாவ பிரச்சனை இருக்கு. பாவத்தை மேற்கொள்ள முடியல, பாவத்துல செத்து போய் கொண்டிருக்கிறான். பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கான். அது அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு வேதம் இல்லை. பார்த்தோம் கடந்த செஷன்ல, பார்த்தோம் படைப்பும் மனசாட்சியும் மனுஷனை பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கு. பாவம் செஞ்சோடனே இந்த படைப்பை பார்க்கறோம், தேவன் ஒருவர் இருக்கிறார், மனசாட்சி சொல்லுது, தேவன் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை நான் மீறிக்கிட்டே இருக்கிறேன். பாவம், ஐயோ பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ பொய் சொல்லிட்டேன், ஐயோ நான் திருடிட்டேன், அல்லது தேவனுக்கு விரோதமா நான் அவருடைய வார்த்தையை தவறா பயன்படுத்திட்டேன், நான் எனக்கு கூட இருக்கவங்களை நேசிக்க மாட்டேன், நான் செய்யற ஒவ்வொரு பாவம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் பாவம் பண்ணேன்ப்பா, அதுல இருந்து எப்படி விடுதலை, அதுல இருந்து எப்படி காப்பாற்றப்பட முடியும், அதுக்கு வேகம் இல்லைனா எனக்கு தெரியவே தெரியாது. தேவ கோபத்திலிருந்து விடுதலை என்பதற்கு மனிதனுக்கு வேதம் அவசியம், வேதம் மட்டும்தான் அவசியம். திருக்குறள்ல சொல்ல மனுஷன் எப்படி காப்பாற்றப்பட முடியும், குரான்ல சொல்லல, பகவத்கீதையில சொல்லல, பாட்டில் சொல்ல, எதுலையும் சொல்ல, வேதத்துல மட்டும்தான். வேற எந்த மதத்திலையும் சொல்ல, வேற எந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளையும் சொல்ல, வேதம் மனுஷன் எப்படி ரச்சிக்கப்பட முடியும் என்பதற்கு தெரிவாருக்கு. இதை எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியும்? சங்கீதம் 19:7 என்ன சொல்லுது? ஆத்துமா வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லுது. Romans 3:23-24, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளா இருக்கும் போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மீட்பை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள். வேதம் சொல்லுது, வேதம் தான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது, நீ நான் பாவத்தில் இருக்கிறேன், பாவத்திலிருந்து நான் மறந்துடும் அப்படின்னா எனக்கு எது அவசியம், வேதம். ஏன்னா வேதம் பாவத்தில் இருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. அந்த மீட்பு எப்படி கிடைக்குதுன்னா, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. அப்ப வேதம் தொடர்ச்சியா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீட்பினுடைய வழிமுறை எப்படி ரச்சிக்கப்பட முடியும் என்பது சொல்லுது. Romans 1:16 சொல்லுது, இந்த சுவிசேஷம் என்னவா இருக்கு, தேவ பலனா இருக்குதுன்னு சொல்லுது. Romans 1:1-7 பார்க்கும் போது எந்த சுவிசேஷம் என்ன ரச்சிக்கும்னு சொல்லுது. சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லுது, சுவிசேஷம் தேவனுடையது என்பது சொல்லுது. Romans 1:1-7 என்ன சொல்லுதுன்னா, சுவிசேஷம் தேவனுடையது. அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷம் கிருபையினால உண்டானது. இதான் முதல் Romans 1:7. சுவிசேஷம்னா என்ன, அது தேவனுடையது, மனுஷன் உருவாக்குனது அல்ல, மனுஷனுடைய சிந்தனை கிடையாது, அது கிறிஸ்துவை பற்றியது. அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி, அது தேவனுடைய கிருபையை அடக்கி இருக்கிற செய்தி என்பதை சொல்லுது. நம்ம கடந்த செஷன்ல கேட்ட 1 Corinthians 15 என்ன சொல்லுது, 1 Corinthians 15:1-4 என்ன சுவிசேஷனா என்ன, கிறிஸ்துவா சொல்லுது. சுவிசேஷனா இயேசு கிறிஸ்துனுடைய கன்னி பிறப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அப்போ சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றியது வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது ஏசு கிறிஸ்து என்ற பேர்னால வருது. Apostles 4:12 திருப்பிக் கொள்ளுங்கள். Apostles 4:12 நம்ம வாசிக்கலாம். Apostles 4:12, அவராலே என்று வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும். மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா ஏசு கிறிஸ்து என்ற பெயரை கேட்கணும். ஏசு கிறிஸ்து என்ற பெயரை கேட்காம ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது அல்ல. கடவுள் என்னுடைய கடல்லிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது அல்ல. நான் ஆசைப்பட்டதான் கடவுள் எனக்கு செய்யறாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில நான் ஜோம் பண்றதுக்குலாம் கடவுள் பதில் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டது அல்ல. ரட்சிக்கப்படும்னா ஏசு கிறிஸ்துனுடைய பாவத்திற்காக சிறுவில மரித்தார். என்னுடைய பாவம், நமது பாவம் சொல்லாம, அது என்னுடைய பாவம். தனிப்பட்ட, நம்ம கடந்த வாரத்துல விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது, விசுவாசம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை விசுவாசித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்துல கட்டளையிடப்பட இல்லை. இப்ப வேதம் என்ன ஆணித்தனமா சொல்லுது அப்படின்னா, வேதத்துல மட்டும்தான் இயேசு என்ற பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, வேதத்துல மட்டும்தான் மீட்பினுடைய பணி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதம் இல்லை அப்படின்னா ரட்சிப்பு இல்லை. வேதம் மனுஷனுக்கு அவசியமானது. உண்மையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படல அப்படின்னா ரட்சிப்பு வராது. ஏன் இந்த சுவிசேஷத்துக்காக பாடுபடும், ஏன் இந்த சுவிசேஷத்தை குறித்து பேசும்போது இவ்வளவு வைராக்கியப்படுறோம், ஏன் இந்த சுவிசேஷத்தை குறித்து பேசும்போது இவ்வளவு ஆக்ரோஷமாகிறோம் அப்படின்னா, மனுஷனுடைய ஆத்துமாக்கு உண்மையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படல அப்படின்னா மனுஷன் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது. என்னுடைய பாவத்தை உணர்த்தல அப்படின்னா எனக்கு எதுக்குங்க ரட்சி, எனக்கு ரட்சிப்பு அவசியம் என்பதே புரியாது. நான் குழிக்கலை விழுந்துட்டேன், ஆனா குழிக்கலை விழுந்துட்டேன் என்பதை எனக்கு சொல்லாம அப்படியே விட்டோம் அப்படின்னா, நான் வெளியே வரணும் என்பது எப்படி எனக்கு தெரியும், நான் ஆபத்துல இருக்கிறேன் என்பது தெரியாம, எனக்கு ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்னா, கேன்சருக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அவேரா இருக்க முடியும், அதுக்கான மாத்திரையை சாப்பிட முடியும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் சாப்பிடும். எனக்கு கேன்சர்ல நீங்க சொல், கேன்சர் இருக்கு நீங்க என்ன சொல்லாம விட்டீங்க அப்படின்னா, நான் பாட்டுக்கு ஆஸ் யூஸ்வலா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிதான் இன்னைக்கு எல்லா திருசுமே செஞ்சுட்டு இருக்கேன். நான் செத்துட்டு இருக்கிறேன், நீ சாவ போற என்ப சொல்லாத திருச்சபைகள், நான் செத்துட்டு இருக்கேன், உயிர் வேணும்னா இயேசுட்டவான் சொல்றதுக்கு வேதம் வேணும். அந்த வேதத்துல சொல்லப்பட்ட வழிமுறைகள்ல சுவிசேஷத்தை சொல்லும். இப்படி வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கு. மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லு, ரோமர் 5:6-8-10 என்ன சொல்லுது, மனுஷன் பலவீனனா இருக்கிறான்னு சொல்லுது, மனுஷன் பாவியா இருக்கிறான்னு சொல்லுது, மனுஷன் சத்ருவா இருக்கிறான்னு சொல்லுது. யாருக்கும் பாக தேவனுக்கும் பாக சத்ருவா இருக்கான்னு சொல்லுது. ஆதியாகமம் 6:5 என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு. மனுஷனுடைய இருதயம் பொல்லாத இருதயம் என்று கர்த்தர் சொல்றார், மனுஷன் சொல்ல, வேதம் தான் சொல்லுது. மனுஷனுடைய இருதயத்தை கடவுள் எப்படி பாக்குறார், என்னுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதது. சங்கீதம் 51:5 என்ன சொல்லுது, நான் என் தாயனை பாவத்திலே கற்பம் தெரிவித்தா, என்னுடைய பிறப்பு பாவ பிறப்பு, நான் பாவத்தில் இருக்கிறேன். வேதம் சொல்லுது. சங்கீதம் 103:8-10 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி பாவியான மனுஷனுக்கு மீட்பை யார் கொடுக்கிறா, தேவன் கொடுக்கிறா. அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் இரக்கமும் கிருபையும் மன உருக்கமுமான தேவன் என்பதை வேதம் தான் சொல்லுது. வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இப்ப கலாத்தியர் 3:13 நம்ம திருப்பி போலாம். கலாத்தியர் 3:13, மரத்திலேயே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாவாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து எப்படி இந்த மீட்பை செஞ்சார், கிறிஸ்து எப்படி இந்த மீட்பை செஞ்சார் என்பதும் வேதா சொல்லுது. எப்படி செஞ்சார் அப்படின்னா, அவர் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்திற்கு சாபத்துக்கு நம்மை மீட்டுக் கொண்டார். நான் என் மேல நியாய பிரமாணத்தினுடைய தண்டனை வரணும், ஆனா அது கிறிஸ்து மேல வைக்கப்பட்டு என்னை காப்பாத்திட்டார். வேதம் தான் சொல்லுது. வேதம் எனக்கு ஏன் அவசியம் அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்பினுடைய வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார், லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். ஏன் உலகத்துக்கு வந்தார், ரோமர் 3:16, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன், இந்த உலகத்தை அவர் நேசிச்சார். என்ன சொல்லுது வேதம் தெளிவா, தொடர்ச்சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, ரட்சிப்புக்கான வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 நம்ம வாசிக்கலாம், இந்த மீட்பு எப்படி நம்மளுக்குள்ள நடக்குது அப்படின்னு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத தேவன் எனக்காக பாவமாக்கப்பட்டார். மீட்பு எப்படி நடக்குது, நான் மறிக்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார். நான் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, அவர் மேல் பெற்றுக்கொண்டார். மீட்பினுடைய வழிமுறை, மீட்பு எப்படி நடக்குது, மீட்பு எப்படி நடக்குது என்பது வேதம் மட்டும்தான் தெளிவா சொல்லுது. ஏன்னா எபேசியர் 2:1 சொல்லுது, நான் அக்கிரமினாலும் பாவங்களிலும் மரித்து போயிருக்கிறேன், நான் பாவத்துல மரித்து போயிருக்கிறேன், என்னையால காப்பாத்திக் கொள்ள முடியாது. அதான் அந்த கிரேஸ் அலோன் ஃபெய்த் அலோன் சொல்லுது, நான் என்னையால காப்பாத்திக் கொள்ள முடியவே முடியாது. கிருபனால மட்டும்தான், விசுவாசத்தினால மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பினால மட்டும்தான், வேதத்தின் மூலமாக மட்டும்தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கு, வேற எப்படியும் ரட்சிப்பு இல்லை. அப்போ வேதம் எனக்கு ஏன் அவசியம் அப்படின்னா, ரட்சிக்கப்படாத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்படணும் அப்படின்னா வேதம் இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. வேதம் இல்லாம என்னுடைய அனுபவத்தினாலும் என்னுடைய சாட்சியினாலும் ஒருபோதும் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், வேதத்துல தேவன் இந்த ரட்சிப்பின் வழிமுறைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார், வேதத்துல தேவன் மனிதனுடைய நிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வீழ்ந்து போன மனிதன், தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிற மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அழகாக தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே வேதம் மனிதனுக்கு அவசியமானது. வேதம் இல்லனா கிருபை தெரியாது, வேதம் இல்லனா விசுவாசம் தெரியாது, வேதம் இல்லனா கிறிஸ்து தெரியாது, வேதம் இல்லனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் வேதம் அவசியம், வேதம் இல்லனா என்னைய யாருன்னே எனக்கு தெரியாது, என்னை யாருனே எனக்கு தெரியாம நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், என்னை கடவுள் யாருனே தெரியாம, என்னை படைத்தவர் யாருன்னே தெரியாம, எனக்கு யாரு கூட பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம நான் எப்படி நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும். இப்ப வேதத்தினுடைய ஒரு வேதம் மட்டுமே என்று சொல்லும்போது அடிப்படையா வேதம் அவசியம். ஏன்னா இவ்வளவு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு வேதம் இல்லாம ஒரு காலத்திலும் நான் தெரிந்து கொள்ள முடியாது. வேதம் மனிதனுடைய மீட்புக்கு இன்றியமையாத அவசியம், இன்றியமையாத அவசியம்னா அது வேணும், அது இல்லாம முடியாது. வேதத்தை எப்படி விசுவாசிக்கிறோமா, ரட்சிப்புக்கு வேதத்தை எப்படி நம்ம தேடுறோமா, இந்த சத்தியத்தை தான் ரோமன் கத்தோலிக்க மறைச்சு வச்சிருந்தான், வேதத்தை பூட்டி வச்சிருந்தான், வேதத்தை லத்தீன் மொழியில மட்டும்தான் வச்சிருந்தான். லத்தீன் மொழி தெரிஞ்சவன் மட்டும்தான் வேதத்தை படிக்க முடியும், வேற யாராலையும் படிக்க முடியாது, பாமரனால படிக்க முடியாது. இந்த ரிஃபர்மேஷன் வந்தனாலதான் நீங்களும் நான் கையில வச்சிருக்க இந்த தமிழ் பைபிள், நீங்கள் நானும் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டிய தமிழ் பைபிளுக்கு அந்த ரிஃபர்மேஷன் அவசியம். அந்த ரிஃபர்மேஷன் வந்தனாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த சத்தியத்தை இப்போ இப்படி தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ரிஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அது ஒன்றும் கேட்டிருக்க முடியாது. பூட்டி வைக்கப்பட்டிருந்த வேதம் உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது அவசியமானது. தேவன் தன்னுடைய சித்தத்தை முழுவதுமாக வேதத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் அவசியமோ அதை உங்களுடைய கையில கொடுத்துருக்காரு. பெற்றுக்கொண்டா பொறுப்பை பெற்றிருக்கிறேன், நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. அவசியப்படுறத நான் கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னா கையில வைத்திருக்கிற நான் பொறுப்பை பெற்ற மனுஷன். பொறுப்பு என்ன பொறுப்பு? வேதம் என் கையில இருந்தா நான் என்ன செய்யணும்? இந்த வேதத்தை நான் தேடணும், இந்த வேதத்தை நான் வாசிக்கணும். எனக்கு பசிக்குது, செம்மையா பசிக்குது. எனக்கு சாப்பாடு வைத்திருக்கும் போது சாப்பாடை பார்த்துட்டே நான் உட்காந்துருப்பேனா? இந்த சாப்பாடு இருக்கு எனக்கு, ஆனா ரொம்ப பசிக்குது. இந்த இந்த சாப்பாடு நான் பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். இல்ல, எவ்வளவு கூட பசிக்குதோ அவ்வளவு வேகமா என்ன செய்வேன், இந்த தேவையை நான் எடுத்துக்கொள்வேன். அதே போல அந்த வேதம் எனக்கு தேவையா இருக்கனால இதை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த அவசியத்தை நான் பெற்றுக்கொள்ளும், இதை நான் படிக்கணும். அந்த பொறுப்பை நீங்க நானும் பெற்றுக்கோம். இன்னைக்கு ஏன் திரும்பியும் அந்த ரிஃபர்மேஷனுக்கு முன்னாடி போன காலம் போல கிறிஸ்தவம் மாறிடுச்சு அப்படின்னா, வேதத்தை நீங்களும் நானும் படிக்காதனால. ரோமன் கத்தோலிக்கன் திருச்சபையில வேதத்தை பூட்டி வச்சிருந்தா, இன்னைக்கு நீங்களும் நானும் வீட்டில் வேதத்தை பூட்டி வச்சிருக்கோம். அதுதான் காரணம். இன்னைக்கு ஏன் இந்தியால சுவிசேஷம் வளரல? ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் திருச்சபையிலும் வேதம் பூட்டி இருக்கு. அவசியத்தை எடுத்து கொடுக்காம, அவசியம் இல்லாத எடுத்து கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு சுவிசேஷம் போல. இந்த சுவிசேஷம் வேதத்துல எளிமையா சொல்லப்பட்டிருக்கு, யாரு வாசித்தாலும் புரிஞ்சு கொள்ற வகையில. இப்ப சொன்ன எல்லா வசனமும் பைபிள் இருக்க ஃபேமஸ் வசனம். எல்லாரும் ஒரு சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சு மனப்பாடம் பண்ணப்பட்ட வசனம். இந்த வசனம் எது? மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்பதை சொல்லிக்கொள்ளு. ஆனா இது எனக்கு தெரியாம இந்த சுவிசேஷத்தை கேட்கும் போது, இது வரைக்கும் நான் இதை கேட்டதே இல்லை அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் பாரு. இந்த வேதத்தை நான் புரிஞ்சுக்கொள்ளும், இந்த வேதம் எனக்கு அவசியமானது. வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது நீங்கள் நானும் ஆணித்தனமாக நம்ப வேண்டியது, இது எனக்கானது, நான் ரட்சிக்கப்படணும்னா இந்த வேதம் இல்லாம நான் ரட்சிக்கப்பட முடியாது. யாருனாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாலும் சரி, வேதம் வாசித்து புரிந்து கொள்ள அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, வேதம் மட்டுமே என்று கூறும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வேதம் மட்டுமே அதிகாரம் உடையது என்பதை கூறுகிறோம். முதலாவது வேதம் அவசியம்னு சொன்னோம், இரண்டாவது வேதம் அதிகாரம் உடையது என்பதை கூறுவோம். அடிப்படையாக வேதம் அதிகாரம் உடையது என்றால் என்ன? அதிகாரம் உடையது என்று பார்க்கும்போது வேதம் தேவனுடைய வார்த்தை. வேதம் முழுமையான தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. வேதம் தேவனால் பேசி கொடுக்கப்பட்ட வார்த்தை. இப்ப வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதால் தேவன் எப்படி அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நான் வைத்திருக்கிற வேதம் அதிகாரம் உடையது. இன்னொரு தடவை சொல்றேன், வேதம் அதிகாரம் உடையது, வேதம் தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவன் எப்படி அதிகாரம் உடையவராய் இருக்கிறாரோ அதே போல வேதமும் தேவனை போல முழுமையான அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. இந்த வேதத்தை விட மேலான எந்தவித அதிகாரமும் இல்லை. தேவனை போல உயர்ந்த அதிகாரத்தை பெற்றிருக்கு. வேதம் முழுமையான அதிகாரத்தை பெற்றிருக்கு. இப்ப முழுமையான அதிகாரம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா எழுத்துக்களும் நேரடியான தெய்வீக ஏவுதலால் மனிதர்களை கொன்று தவறில்லாமல் கொடுக்கப்பட்டது. எல்லா எழுத்துக்களும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் மனிதனை கொண்டு தவறில்லாமல் கொடுக்கப்படுகிறது. அதிகாரம் உடையது என்று சொல்லும் போது நம்ம அங்க என்ன சொல்றோம்னா, அதுல தப்பு இல்லைன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, எப்போ அதிகாரம் வரும் அப்படின்னா, உண்மை இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதிகாரம் வரும். உண்மை இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதிகாரம் வரும், வேற எப்பயும் அதிகாரம் வராது. போலி இருக்கிற இடத்துல அதிகாரம் ஒருபோதும் வரவே வராது. இப்ப நம்ம ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 20-21 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாகிறது என்று நீங்கள் முந்தி அறிந்திருக்க அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதம் தேவனால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. வேதம் அதிகாரம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னா, வேதம் உண்மை உள்ளதா இருக்க வேண்டும். வேதம் உண்மை உள்ளதா இருக்கிறதுனாலதான் வேதம் அதிகாரம் உடையதா இருக்கு. வேதம் எப்படி உண்மை உள்ளதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா வேதம் கர்த்தர் பேசினார் என்பதை சொல்கிறது. வேதம்னா தேவன் பேசினது. பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டு முழுவதுமாக பார்க்கலாம், தேவன் பேசினார். தேவன் பேசினார் என்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையுடைய உண்மையான வார்த்தை அதிகாரம் உள்ளது. ஆகவேதான் வேதம் ஒரு காலமும் தன்னோடு தானும் முரண்படாது. கடவுள் பேசி கொடுத்தனால மட்டும்தான் வேதம் முரண்படாது. மனுஷன் எழுதி கொடுத்திருந்தான் அப்படின்னா வேதம் முரண்பட்டிருக்கும். வேதம் ஏன் முரண்படலை அப்படின்னா கடவுள் பேசினது, கடவுள் பேசி உண்மையாய் பேசி கொடுத்தது, அதனால வேதம் ஒருபோதும் முரண்படாது. இப்ப கடவுள் பேசினார்னா அந்த கடவுளுடைய வார்த்தையில அதிகாரம் இருக்குன்னா அந்த வார்த்தையில வல்லம் இருக்கு, அந்த வார்த்தையில வல்லம் இருக்கு. அதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கலாம். படைப்பு வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையில அதிகாரம் இருந்தது, அதனால வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சீசருடைய அழைப்புல தேவனுடைய அதிகாரத்தை பார்க்கலாம். மீன் பிடிச்சிட்டு இருந்த சீசர் என் பின்னாடி வா அப்படின்னா அவன் ஒன்றும் பேசாம பின்னாடி எஞ்சு போயிட்டான். மத்தையோ ஆயத்துறையில உட்காந்து காசு தண்ணிட்டு இருக்கிறான். ஏசுவனை பார்த்து என் பின்னாடி வா அப்படின்னா அந்த வார்த்தை அதிகாரம் உடையதா இருந்தபடினால, அவனுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளதா இருந்தபடினால, அந்த வார்த்தையில தவறு இல்லாத இருந்தபடினால உடனடியாக கீழ்ப்படிந்து இயேசுக்கு பின்னாக வந்தான். நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இயேசுனுடைய அற்புதத்தை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இயேசுனுடைய அற்புதத்தை நம்ம தொடர்ச்சியா பார்க்கும்போது என்ன முக்கியமா பார்க்கிறோம்? இயேசுனுடைய வார்த்தையில ஜீவன் இருந்தது, இயேசுனுடைய வார்த்தையில வல்லமை இருந்தது. லாஸ்டர் வே வெளியே வா அப்படின்னு சொன்னா அங்க என்ன வல்லமை? அந்த வார்த்தை உண்மையா இருக்கிறனால அது வல்லமை, அந்த வார்த்தை உண்மையா இருக்கிறனால அது அதிகாரம், அதிகாரமா இருக்கிறனால அந்த லாஸ்டர் கீழ்ப்படிந்தான். அடுத்து பார்க்கும்போது நம்ம வெளியே எவருடைய மகளை பார்ப்போம், தலித்தாகுமி என்று சொல்ல உடனே அந்த சிறுப்பெண் எழுந்தால் அந்த வார்த்தையில வல்லமை இருந்துச்சு. இந்த வார்த்தை அதிகாரம் உடையது, இந்த வார்த்தை உண்மையானது, இந்த வார்த்தையில தப்பே இல்லை, இந்த வார்த்தையில தப்பே ஒருபோதும் இல்லை. இப்ப வேதம் அதிகாரம் உடையதா இருக்கிறது என்றால் இதை கேட்கிற நீங்களும் நானும் ஜாக்கிரதையா கேட்கணும். வேதம் அதிகாரம் உடையது என்பதை நான் விசுவாசிக்கிறேன், சரியா? அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா வேதத்தை கேட்கும் போது நான் கவனம் இல்லாமல் ஜாக்கிரதை இல்லாமல் கேட்டேன் அப்படின்னா நான் வேதம் அதிகாரம் உடையது என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். சிஎம் இருக்கிறாரு, சிஎம் கிட்ட பேசும்போது அவர்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு முக்கியமானது. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஆழமா புரிஞ்சுக்குவேன். ஏன்னா அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல இருக்கிறார், அதிகாரம் உள்ளவர், அதிகாரமான வார்த்தையை சொல்றார், அதனால நான் கவனமா புரிஞ்சுக்கிறேன். சிஎம்கே இந்த நிலைமைனா தேவன் தன்னுடைய வார்த்தையை அதிகாரத்தோடு கொடுத்திருக்கிறார்னா திருச்சபையில் அவருடைய வார்த்தையை நான் கேட்கும் போது எவ்வளவு ஜாக்கிரதையா நான் கேட்கணும். இப்ப திருச்சபையில நான் வேதத்தை பேசும்போது வேதத்தை நம்ம கேட்கும் போது தூங்கலாமா? நான் அலட்சியமா இருக்கலாமா? இவங்க இதைதான் பேசுவாங்க, இதை தவிர இவங்க என்ன பேச போறாங்கன்ற எண்ணத்தோடு நான் இங்க உட்காரலாமா? நான் எவ்வளவு ஜாக்கிரதையா எவ்வளவு கவனமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஏன்னா இந்த வேதத்தை கொடுத்தவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த அதிகாரமுள்ள தேவன். பிரசங்கத்தை கேட்பதும் வேதத்தை வாசிப்பதும் ஒரு சாதாரணமான செயல் அல்ல. தேவன் பேசுகிறார், தேவன் பேசி கொடுத்திருக்கிறார். வேதத்தை பேசும்போது தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக என்னை பயன்படுத்தி உங்களிடத்தில் பேசுகிறார், உங்களுடைய ஆத்மாவிடத்தில் பேசுகிறார். எனக்கு என்ன தேவையோ, அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை தேவன் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சரியான முறையில பேசப்படும் போது மட்டும்தான் தேவன் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை போலியா பேசும்போது தேவன் பேச மாட்டார். அந்த டிஃபரன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பிரசங்கிக்கும் இங்க பெரிய ரோல் இருக்கு, பிரசங்கத்தை கேட்கிற மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கு. இப்ப பிரசங்கி ஞானமாய் இந்த வார்த்தையை படிக்கணும், ஞானமா இந்த வார்த்தையை அந்த ஆராய்ந்து படித்து இதை நான் சரியான முறையில் இன்டரப்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். அதே போல கேட்கிற நீங்களும் வேதம் இப்படிதான் சொல்லியிருக்கிறா என்பதை நீங்களும் ஆராய்ந்து படிக்கணும். இப்ப வேதம் அதிகாரம் உடையது என்று சொல்லும் போது இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை, இதுக்கு நான் செவி கொடுக்கணும், இதுக்கு நான் கீழ்ப்படியணும். என்ன நடந்தாலும் இப்ப கீழ்ப்படியணும்னு சொல்லும் போது என்ன நடந்தாலும் என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், நான் ரொம்ப மோசமான சூழலில் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களோட லைஃபோட விரக்தியான ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க இருந்தாலும் வேதத்துக்கு முறையாக கீழ்ப்படியும். இந்த உலகத்துல யாருமே வேதத்தை நம்பல, சரியா? இப்போ இந்த உலகத்துல நீங்க வேற யாருமே வேதத்தை நம்பல, நீங்க மட்டும்தான் வேதத்தை நம்புறீங்கன்னா அதுல உறுதியா இருக்கும். உலகத்துல இருக்க ஒருத்தையும் கூட இதை நம்பல, நான் நம்பணுமான்ற கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் அதிகாரமுடையது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். தேவன் கொடுத்த வார்த்தை, இது அதிகாரமுடையது. தேவன் பேசி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமான நிலை இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பாவம் செஞ்சாலும், இந்த வேத அதிகாரமா இருக்கிறனால என்னுடைய பாவத்தை நிச்சயமா சுட்டி காட்டும். வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது வேதம் அதிகாரமுடையது அப்படின்னு மேலோட்டமா இல்லை. இது தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதம் அதிகாரமுடையதா இருந்தால் என்னுடைய பாவத்தை வேதம் நிச்சயமாக சுட்டி காட்டும். இதான் வேதத்தினுடைய தன்மை. வேதத்துல எந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அவங்க யாருமே பெர்ஃபெக்ட் மேன் வேதம் சொல்லவே இல்லை. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஆபிரகாம் விசுவாசியினுடைய தகப்பன், இவங்க ரெண்டு பேரும் மோசமான பாவத்தை செஞ்சாங்கன்னு வேதம் சொல்லுது. தீர்க்கதரிசி, யோனா தீர்க்கதரிசி நம்ம பார்த்தோம், தேவனால் நேரடியாக அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி, பாவம் செஞ்சான், அதற்கான விளைவுகளை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நீ தீர்க்க தரிசி, அவனை ஒன்னும் செய்ய மாட்டேன், அவனை பாதுகாக்கல, அந்த பாவத்திற்கான தண்டனையை கொடுத்தார், பாவத்தை சுட்டி காட்டினார். இப்ப வேதம் என்ன செய்யுது அப்படின்னா, வாசிக்கும் போது இந்த வேதம் அதிகாரம் முடிதா இருக்கனால அது என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறது. பாவத்தை சுட்டி காட்டும் போது வேதம் அதிகாரம் முடிதா இருக்கனால இந்த பாவத்திலிருந்து நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். வேதத்துல பாவம் எப்பப்பெல்லாம் என்னோட வாழ்க்கையில சுட்டி காட்டுதோ அப்பப்பெல்லாம் நான் மனம் திரும்பணும். இந்த வேதம் எப்பயுமே பாவத்தை தான் சுட்டி காட்டும். ஆதியாம ஒன்னா அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கும். மனுஷனுடைய பாவநிலை கடவுள் யார், மனுஷனுடைய பாவநிலை கடவுள் யார். அப்போ எத்தனை முறை இந்த வேதனுடைய பாவத்தை சுட்டி காட்டும் பாருங்க. இந்த வேதத்துல எத்தனை பேராகிராஃப் இருக்கோ அத்தனை பேராகிராஃப் என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டும். அந்த அத்தனை பேராகிராஃப் நான் பாவினை நீ விட்டுறாரு, எனக்கு இயேசு இருக்கிறார் என்பதை காண. அதனாலதான் வேதம் அதிகாரம் முடியாது. வேதம் அதிகாரம் முடியாது என்பதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, தேவன் தன்னுடைய சுவாசத்தை இந்த வேதத்துல ஊதி இருக்கிறார். நம்ம வாசி கேட்ட 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிரெத் அவுட், தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். மூல பாஷையில நம்ம பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆதியாமம் 2:7 ஆதாமை படைத்து தேவன் ஆதாமியுடைய நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானால். அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எழுத்துக்கள்ல தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கு. அதனாலதான் இந்த வசனம் அதிகாரம் முடியதா இருக்கு. அதனாலதான் இந்த வசனத்தை நீங்களும் நானும் படிக்கணும். அடுத்து 3வதாக பார்க்கும்போது, வேதம் அதிகாரம் முடியது என்று சொல்லும் போது சபை வேதத்தை அங்கீகரிப்பதனால வேதம் அதிகாரம் முடியதல்ல. இந்த சபையில வேதம் சொல்றது அதனால இந்த சபையில வேதம் அதிகாரம் முடியது என்பது அல்ல. தேவன் வேதத்தை கொடுத்திருக்கார், அதனால வேதம் அதிகாரம் முடியது. மனுஷன் என்ன சொன்னாலும் அது பிரச்சனை கிடையாது. மனுஷனுடைய ஒப்பீனியன்ஸ் மாறலாம், மனுஷனுடைய சிந்தனைகள் மாறலாம், மனுஷனுடைய பழக்கங்கள் மாறலாம், ஆனா வேதம் எப்பொழுதும் என்றைக்கும் சபையிலே அதிகாரம் உள்ளது. இப்ப சபையிலே அதிகாரம் உள்ளதுன்னா சபைக்குள்ள நடக்கிற எல்லா காரியத்துக்கும் நான் வேதத்துக்கு உட்பட வேண்டும், சபை போதகர் வேதத்துக்கு உட்பட வேண்டும், சபை விசுவாசிகள் வேதத்துக்கு உட்பட வேண்டும், சபையில நடக்கிற காரியங்கள் வேதத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அதான் வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையை வேதம் ஆளுகிறது, திருச்சபையை வேதம் ஆளுகிறது. வேதத்தை நாங்க வைத்திருக்கிறனால வேதம் அதிகாரம் முடியாது அல்ல, தேவன் உலகு கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை என்பது. அடுத்து வேதம் அதிகாரம் முடியாது என்று சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த வேதத்தினுடைய ஆசிரியர் உங்களுடைய இருதயத்துல பேசுவார். ரச்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கனால, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதத்தினுடைய ஆசிரியரா இருப்பதனால இந்த வேதத்தின் மூலமாக தேவன் என் கூட பேசுவார். ஆரம்பத்துல சொன்னேன், வேதம் இல்லாம கடவுள் பேச மாட்டார். இப்ப எப்படி பேசுறாரு அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறார். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற மனுஷன் வேதத்தை படிக்கும் போது இந்த வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் என் கூட பேசுறார், வேற எப்படியும் பேச மாட்டார். இப்ப வேதத்தை படிக்கும் போது தேவன் என்ன இடத்தில் பேசுகிறார். உன்னியோவான் 2 திருப்பிக் கொள்ளலாம். உன்னியோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. வேதம் தெளிவா சொல்லுது, உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு வேதத்தை போதிப்பார். அவர் பொய் அல்ல, சத்தியத்தை சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட மனுஷனால மட்டும்தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் இந்த சத்தியத்தை கொடுத்து தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு 27 சொல்லுது, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை அதிகாரம் உடையது. அந்த வார்த்தையை கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறனால இந்த வார்த்தையில் நான் நிலைத்திருக்க வேண்டும். வேதம் அதிகாரம் உடையது என்று பார்க்கும்போது அது கர்த்தர் பேசினது, அது அதிகாரம் உடையது, அது வல்லமை உடையது. தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அடுத்து சபை அங்கீகரிப்பதுனால இந்த வேதம் அதிகாரம் உடையது அல்ல, தேவன் கொடுத்தனால. அடுத்த நாளாவதா பார்த்தோம், வேதம் அதிகாரம் உடையது என்று சொல்லும் போது பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் இந்த வேதத்தை படிக்கும் போது எனக்கு இந்த வேதத்தை புரிய செய்கிறார். அவரில் நான் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த வேதத்தை நாம வாசிக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த வேதத்தை படிக்கிறேன் அப்படின்னா, இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு போதிக்கிற இந்த வேத சத்தியத்தை பொய் கிடையாது. அதான் யோவான் 1:27, அது பொய் அல்ல, அது சத்தியம். வேதம் உங்களுக்கு போதிக்கப்படும் போது அது பொய் கிடையாது, அது சத்தியம். சத்தியம்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுது, அதில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க முடியும், எப்படி நிலைத்திருக்க முடியும்? அதை நான் தொடர்ச்சியா வாசிக்கும் போது, அதை தொடர்ச்சியா தியானிக்கும் போது, அதை என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்தும் போது நான் வேதத்துல நிலைத்திருக்க முடியும். வேற ஒருபோதும் நான் வேதத்துல நிலைத்திருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டிய காரியம், வேதத்துல நிலைத்திருக்கணும், ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதத்தை வாசிக்கணும், ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதத்தை வாசிக்கணும், ஏன்னா தேவன் தன்னுடைய சுவாசத்தை வேதத்துல ஊதி இருக்கிறார். வேதம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில அதிகாரம் உடையதா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கையிலுடைய எல்லா தரத்துக்கும் வேதம் அதிகாரம் உடையதா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவுகளுக்கு வேதம் அதிகாரம். என்னுடைய லைஃப்ல என்ன கன்ஃபியூஷன் வந்தாலும் எங்க போறது, வேதத்துக்கு தான் போறோம். அதான் நம்மளுடைய விசுவாச அறிக்கை சொல்லுது, உலகம் சார்ந்த பிரச்சனைக்கும் வேதம் தான் தீர்வு கொடுக்கு. உலக பிரகாரமான காரியத்துக்கு வேற முடிவு, ஆவிக்குரிய காரியத்துக்கு வேற முடிவு இல்ல. எல்லா காரியத்துக்கும் வேதம் மட்டும்தான் முடிவு. அதனாலதான் வேதம் மட்டுமே அதிகாரம் முடியுது என்று சொல்றோம். இப்ப இதை நம்ம பிரிச்சிருவோம். இப்ப விசுவாசியா வாழும்போது அநேக நேரத்துல இந்த வேதம் மட்டுமே என்ற சத்தியத்தை நான் சரியா புரிஞ்சு கொள்ளாதனாலதான் என்ன செய்யறோம் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் இந்த செக்குலர் லைஃபுக்கு, இந்த நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கிற பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வேற மாதிரியான சொல்யூஷன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் நான் வேதத்தை பார்க்கறது இல்லை, அப்படி பார்க்க கூடாது. அப்படி பார்க்கறது வேதபூர்வமானது அல்ல. வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும், வாழ்க்கையின் எல்லா தரத்திலும் வேதம் மட்டும் தான் பதில் தருது, வேதம் மட்டும் தான் தீர்வு தருது, வேற எதுவுமே தீர்வு தரல. இந்த வேதத்தை அதிகாரம் உடையது என்று சொல்லும் போது நான் இந்த வேதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த வேதம் அதிகாரம் உடையது என்று சொல்லும் போது இந்த வேதத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். சரியான வாழ்க்கைக்கு எனக்கு வேதம் அவசியம். அந்த வேதம் என்னுடைய வாழ்க்கையில அதிகாரம் உடையதா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில வேதம் அதிகாரம் உடையதா இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நான் வேதத்தை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் உடையதாய் செயல்படுகிறதா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, செத்த வார்த்தை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, அதனால இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில செயல்படும். அதனாலதான் ரிஃபார்மர்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வேதம் மட்டுமே என்று சொன்னாங்க. வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது மட்டும்தான் அது என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதா இருக்கு. அடுத்து மூன்றாவதாக, வேதம் மட்டுமே என்று கூறும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வேதம் போதுமானது என்று சொல்கிறோம். வேதம் மனுஷனுக்கு போதுமானது, வேதம் எல்லாவற்றுக்கும் போதுமானதா? அடுத்த ஒரு கேள்வி, வேதம் போதுமானது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? எல்லாமே வேதத்துல இருக்கா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது எனக்கு அடிக்கடி வந்த கேள்வி, வேதம் போதுமானது அப்படின்னா, நான் எதுக்கு ஸ்கூல்ல போய் படிக்கணும்? நான் எதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுக்கிட்டேன், எனக்கு வேதம் போதும்? அப்படி இல்லை. வேதம் போதுமானது என்று சொல்லும் போது மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திற்கும் போதுமானது. வேதம் கொடுக்கப்பட்டதுனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வரையறுக்கப்பட்ட நோக்கத்திற்கு கொடுக்கப்பட்டது. இப்ப வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வரையறுக்கப்பட்ட நோக்கம். அந்த வரையறுக்கப்பட்ட நோக்கம் என்ன? தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, மனுஷன் யார் என்பதை தெரிஞ்சு கொள்வது, தேவனுடைய குணாதிசயம் என்ன, மனுஷனுடைய நிலை என்ன, மனுஷன் ரசிக்க போனா என்ன செய்யணும், தேவை மனுஷனுக்கு விசுவாசம் எப்படி வரும், சத்தியனா என்ன, கர்த்தருடைய போதனை என்ன, நான் எப்படி வாழ்க்கை முறை வாழணும், என்னுடைய வாழ்க்கையில எப்படி சத்தியத்தை பயன்படுத்தணும், இதுக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி வாழணும், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலை என்ன, ரட்சிக்கப்பட்ட பின் நான் சபையில எப்படி சேரணும், இந்த சபையை எப்படி கட்டமைக்கணும், ஊழியம் எப்படி செய்யணும், இதுக்கெல்லாம் வேதம் பதில் சொல்கிறது. எப்படி நான் பிரசங்கிக்கணும், எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை நான் எப்படி நம்பணும், சுவிசேஷத்தை மற்ற மனுஷன் நான் எப்படி சொல்லணும், நான் எப்படி நான் பாவம் செஞ்சுட்டேன்னா எப்படி நான் மன்னிப்பை பெறணும், எனக்கு நித்திய ஜீவன் எப்படி இருக்கு, தேவன் எப்போ வந்து என்னை கூட்டி போக போறார், என்னுடைய மரணத்துக்கு பின்பாக என்னது, இது எல்லாத்துக்கும் வேதம் போதுமானது. இதுவே ஒரு ஹோல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். தேவன் தன்னுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் முழுவதுமாக வேதத்துல கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வேதத்துல கொடுத்துட்டார். எனக்கு தேவைப்படாததெல்லாம் அவர் தேவைப்படாததெல்லாம் அவர் கொடுக்க, எனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வேதத்துல கொடுத்துட்டார். நான் வேதத்தை தான் போதும், மனுஷன் ரட்சிக்கப்படுவதுக்கு வேதம் போதுமானது. ஒரு சாதாரண மனுஷன் வேதத்தை வாச சுவிசேஷ பகுதியை வாசித்தாலே போதும் மனுஷனுக்கு ரட்சிப்புக்கான வழி என்னன்னு தெளிவா தெரிஞ்சு. சுவிசேஷம் போதும் மனுஷன் பாவின்னு சொல்றது, சுவிசேஷம் போதும் தேவன் பரிசுத்தர் என்பது சொல்றது, சுவிசேஷம் போவோம் தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்றது, சுவிசேஷம் போவோம் தேவன் பாவியின் மீது கோபமா இருக்கிறார் என்று சொல்றது, சுவிசேஷம் போதும் மனுஷன் பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம செத்து போவான் நரகத்துக்கு போவான்னு சொல்றது, சுவிசேஷம் போதும் மனுஷன் பரலோகத்துக்கு போனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் சொல்லு. ஏன்னா சுவிசேஷத்துல மட்டும்தான் அந்த மீட்பின் சரித்திரம் விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மீட்பின் சரித்திரம் சிலுவை, சிலுவை அந்த நான்கு சுவிசேஷத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, வேற எங்கேயும் சொல்லப்படல. சிலுவையில என்ன நடந்தது என்பதை தெளிவாக நான்கு முறை கொடுக்கப்பட்டது வேதத்துல. ஏன்னா வேதம் கொடுக்கப்பட்டதுடைய பிரைம் நோக்கமே அதான், மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு சிலுவை இல்லாம முடியாது. அப்ப சிலுவை நீ சரியா பாரு. சுவிசேஷத்தை நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துனுடைய ஆரம்ப வாழ்க்கை கொஞ்சோன்னு சொல்லப்பட்டிருக்கும், ஏசு கிறிஸ்துனுடைய ஆரம்ப ஊழியம் கொஞ்சோன்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கடைசி மூன்று வாரங்களில் நடந்த நிகழ்வு தான் 80% ஆஃப் த காஸ்பிள்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் முக்கியம். ஏசு கிறிஸ்து வீட்டில் எப்படி இருந்தார் என்பது முக்கியம் அல்ல, ஏசு கிறிஸ்து வாலிப பிராயத்தில் எப்படி இருந்தார் என்பது முக்கியம் அல்ல, ஏசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பது முக்கியம், ஏசு கிறிஸ்து எப்படி மீட்பை உண்டு பண்ணினார் என்பது முக்கியம், ஏசு கிறிஸ்துவை நான் எப்படி விசுவாசிக்கணும் என்பது முக்கியம், அந்த கிருபை எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பது முக்கியம், தேவனுடைய கோபம் எப்படி தணிக்கப்பட்டது என்பது முக்கியம், நான் எப்படி இந்த கோபத்திலிருந்து காப்பாற்றப்படுவேன் என்பது முக்கியம். அதுக்குதான் இந்த வேதம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டது. இந்த வேதம் மனுஷனுடைய ரட்சிப்புக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூர்ண போதுமானது. அதனாலதான் நம்ம 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல 14 வசனத்தை பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயுவிடம் சொல்றாரு, நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் என்று சொல்லு. அப்போ தீமோத்தேயு எப்ப இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரசிக்கப்பட்டான், அவன் குழந்தையா இருக்கும்போது. இப்ப வேதம் போதுமானது என்று சொல்லும் போது இங்க தீமோத்தேயுடைய வாழ்க்கையில பவுல் என்ன பேசுறாரு என்பதை பாருங்க. பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த வேதத்துல நீ நிலைச்சிரு, இந்த வேதம் போதுமானது, எப்போ இருந்து உனக்கு போதுமானதுன்னு சொல்றாரு. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகள், யார் இடத்துல இருந்து கற்ற என்பது அறிஞ்சுக்கோ. நீ சின்ன வயசா இருக்கும்போது உன்னோட அம்மா உன்னோட பாட்டி உனக்கு சொன்னாங்க, அப்போ உனக்கு இந்த வேதம் போதுமானதா இருந்துச்சு. அடுத்து அந்த என்ன சொன்னாங்க அப்படின்னா 15 வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். எங்களுக்கு சிறு வயது முதல் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை பெற்றிருந்தான் தீமோத்தேயு. தன்னுடைய தாயும் தன்னுடைய பாட்டியும் சின்ன வயசு முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை அவனுக்கு போதிச்சாங்க. குட்டி பையனா இருக்கும்போது, குட்டி பையனுக்கு வேற சுவிசேஷம், பெரிய ஆளுக்கு வேற சுவிசேஷம் இல்ல, எல்லாருக்கும் சுவிசேஷம், ஒரே சுவிசேஷம், அது எல்லாருக்கும் போதுமானது. அடுத்து 16 வசனத்துல சொல்றாரு, நீ 14-15 என்ன சொல்ற, நீ சின்ன பையனா இருக்கும்போது அதை கற்றுக்கொண்ட, அதை நிலைச்சிரு சொல்லிட்டு 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தெரியினவன் ஆகும். அடுத்து சொல்றாரு, நீ தேவனுடைய மனுஷன் ஆயிட்ட, நீ இப்ப ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனுக்கும் இந்த வேதம் போதுமானது, குட்டி பையனுக்கும் வேதம் போதுமானது, நீ சிறு வயதுல படிச்சது போதுமானது, இதே வேதம் தான் இப்ப நீ ஒரு ஊழியக்காரனாக ஒரு போதகனாக எபேசு திருச்சபையினுடைய போதகனாக இருக்க, இப்பயும் இந்த வேதம் உனக்கு போதுமானது. எப்படி போதுமானது என்பது பாருங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கையும் செய்ய தகுதி உள்ளவனா இருக்கும். நான் என்ன நற்காரியம் செய்யணும்னாலும் என்னை தகுதிப்படுத்துவது வேதம். அடுத்துதான் 17, அவைகள் உபதேசத்திற்கும், நீ பேசணும், நீ உபதேசம் பண்ணாலும் வேதம் போதுமானது, சீர்திருத்தலுக்கு வேதம் போதுமானது, நீதியை பழிப்புத்தலுக்கு வேதம் போதுமானது, அது பிரயோஜனமானது. இப்ப வேதம் ஒரு ஒரு சின்ன வாலிபனுக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு நடுத்தர வயது உள்ளவனுக்கும் ஒரு வயசானவனுக்கும் ஒரு போதகனுக்கும் எல்லாருக்கும் இந்த வேதம் போதுமானது. இதை விட்டு வேற எதுவுமே கிடையாது. பவுல் சொல்ல இயேசு ஒன்று பேசுவார். இயேசு என்று எப்படி தோன்றுறாரோ அதே போல ஒன்று தோன்றுவார். அதுக்காக காத்துருன்னு சொல்ல நீ வேதத்தை படின்னு சொல்ற. அதனால தீமோத்திட்டு சொல்லும்போது நீ வாசிக்கிறவன நிலைத்துருன்னு சொல்றாரு. நீ வேதத்தை வாசி, வேதம் என வேதம் போதுமானது, அதுல நீ நிலைத்துரு. அப்ப வேதம் போதுமானது சொல்லும் போது என்னுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், என்னுடைய எல்லா வாழ்க்கையினுடைய தரத்துக்கும் வேதம் போதுமானது. அதனால ரட்சிக்கப்படுறது கன்னியபாசை பேசணும் அவசியம் இல்லை. நான் ரட்சிக்கப்படனா போப்புட்ட போய் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டு வரணும் அவசியம் இல்லை. நான் ரசிக்கப்படனா போய் நல்ல காரியம் அன்னதானம் பண்ணிட்டு வரணும் அவசியம் இல்லை. நான் ரசிக்கப்படனா திருச்சபைக்கு ரசவமாக கொடுத்தாதான் எனக்கு நான் ரசிப்பு இல்லை. எந்த பரிகாரமும் தேவையில்லை, எனக்கு வேதம் போதுமானது. எந்த நற்கிரியலும் தேவையில்லை, வேதம் போதுமானது. வேதம் போதுமானது என்ற நம்பிக்கை இருக்குதா? வேதம் போதுமானது என்று சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னுடைய திருச்சபையினுடைய வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்கு, சக விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கு இந்த வேதம் எப்பொழுதும் எக்காலத்துக்கும் போதுமானது. வேதம் மட்டுமே என்று சொல்லும்போது வேதம் அவசியம் என்று சொல்லும். வேதம் மட்டுமே என்று சொல்லும்போது வேதம் அதிகாரம் உடையது என்று சொல்லும். வேதம் மட்டுமே என்று சொல்லும்போது வேதம் போதுமானது என்று சொல்றோம். நாலாவதா, வேதம் மட்டுமே என்று கூறும்போது நாம் வேதம் தெளிவானது, முடிவானது என்று சொல்கிறோம். வேதம் எல்லா மனுஷனாலும் வாசித்து புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தீமோத்தி குழந்தையாக இருக்கும்போது, வாலிபனா நடுத்தர வயதுள்ள ஒரு போதகனாக இருக்கும்போது அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் கேள்வி வருது, வேதம் தெளிவானதுன்னு சொல்றோம், நான் வேதத்தை வாசிக்கும் போது சில நேரத்தில் புரிய மாட்டேது. வேதம் ஏன் புரிய மாட்டேது ஒரு சில நேரத்தில்? வேதம் அல்லது ரசிக்கப்படாத மனுஷனுக்கு இந்த வேதம் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். வேதம் தெளிவா சொல்லுது, ரசிக்கப்படாத மனுஷனுக்கு இந்த வேதம் புரியாது. ரசிக்கப்பட்ட நேரத்துல, ரசிக்கப்பட்ட பின்பாக்கும் ஒரு சில நேரத்தில் இந்த வேதம் புரியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பகுதியிலும் ஒரே விதமாக இருக்காது. அதனாலதான் வேதத்தை படிக்கும் போது வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். வேதத்தை வேதம் தான் விளக்கப்படுத்தும். வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு படிக்கும்போது புரியாத பகுதிகள் புரிய உதவி செய்யும். இப்ப நான் பழைய ஏற்பாடை படிக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலிருந்து நான் படிக்க வேண்டும். இப்ப நான் டைரக்டா பழைய ஏற்பாடு படிச்சா நான் கிறிஸ்துவை மையமாக வைத்து படிக்க முடியாது. இப்ப நான் வேதத்தை படிக்கணும், ஒரு பேசிக் ஐடியா வேணும், எனக்கு வேதம் புரியணும்னா என்ன செய்யும்? நான் பழைய ஏற்பாடு படிக்கணும்னா புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தோடு தான் நான் பழைய ஏற்பாட்டை படிக்கணும். நான் புதிய ஏற்பாட்டை படிக்கணும்னா கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் நான் படிக்கணும். வேற எப்படியும் படிக்க முடியாது. வேற எப்படி படிச்சாலும் வேதம் புரியாது. எல்லா பகுதியும் என்ன செய்ய முடியாது, ஒரே விதமா விளக்கப்படுத்த முடியாது. மத்தையு சுவிசேஷங்களை ஒரு விதமா நான் பார்க்கணும், நிருபங்களை ஒரு விதமா பார்க்கணும், தீர்க்க தரிசனத்தை ஒரு விதமா பார்க்கணும். லிட்டரலா எடுக்க வேண்டியதை லிட்டரலா எடுக்கணும், உருவகமா எடுக்க வேண்டியதை உருவகமா எடுக்கணும். நீங்க நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, லிட்டரலா எடுக்க வேண்டியதை லிட்டரலா எடுக்காம உருவகம் எடுக்க வேண்டியதை லிட்டரலா எடுக்கிறதா நிறைய பிரச்சனை. இப்ப நான் அதை எப்படி படிக்கணும் என்பத நான் வேதத்தை படிச்சு, வேதத்தை தெரிஞ்சு, வேத ஆலோசனை பெற்று, போதர்களை உட்காந்து பேசி அதை நான் படிச்சு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பைபிள் ஸ்டடி குரூப் அவசியம். அதனாலதான் வேதத்தை பேசுகிற திருச்சபை விசுவாசிகள் அவசியம். புதுசா வந்த விசுவாசிகளை, புதுசா சர்ச்சுக்கு வரவங்களுக்கு வேதத்தை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்? விசுவாசிகள் வேதத்தை பேசாம இருக்கும்போது, விசுவாசிகள் திருச்சபையில வேதத்தை பேசணும். வேதத்தை புதுசா வர ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புதுசா வர்றவங்கள்ட்ட வேதபூர்வமான உரையாடலுக்குள்ள போகணும். நான் திருச்சபையில வேதத்தை நான் பேசாம இருந்தேன்னா நான் எங்கேயும் வேதத்தை பேச மாட்டேன். நான் திருச்சபையிலேயே வேதத்தை பேச வேண்டிய இடத்துல நான் வேதத்தை பேசல அப்படின்னா, என்னுடைய சக விசுவாசியோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் வேதத்துல பேசலன்னா, நான் வீட்டுக்கு போயும் சமுதாயத்திலையும் அந்த வேதத்தை பேச மாட்டேன். நீங்க விசுவாசிகளுடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, திருச்சபையில ஒருவருக்கொருவர் வேதத்தை பேசுங்க. புரியலனா வந்து கேளுங்க. உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ, வேதத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்களோ, அவங்ககிட்ட கேளுங்க, இந்த பகுதி புரியல, நான் இதை எப்படி படிக்கணும், எனக்கு புரியல அப்படின்னே வேதம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. வேதம் புரியல அப்படின்னா பிரச்சனை நான் தான், ஏன்னா நான் வேதத்தை ஒழுங்கா படிக்கல. வேதம் தவறில்லாதது என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். வேதம் தவறில்லாது என்று சொல்லும் போது எனக்கு வேதம் புரியல அப்படின்னா என்னுடைய கவனம் தப்பு, நான் சரியா படிக்கிறேன் என்பதா இருக்கும். அப்ப வேதம் புரியல அப்படின்னா அதை முத வேதத்தோடு வேதத்தை ஒப்பிட்டு பாருங்க, ஒத்த வாக்கியத்தோடு பாருங்க, ஸ்டடி பைபிளோடு பாருங்க. அப்படியும் புரியலன்னா திருச்சபை போதல்கிட்ட கேளுங்க, மூத்த விசுவாசிகள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நம்பிக்கையான வேதத்தை கற்றுக் கொடுக்கிற மனிதர்கள்ட்ட போய் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் தெளிவானது என்று சொல்லும் போது வேதம் தெளிவானது. மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான அனைத்தையும் யார்ட்டையும் கேள்வி கேட்காம ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியும். அது பிளெயின் ஸ்டேட்மெண்ட், பிளெயின் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸா தான் இருக்கு. வேதம் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு வேதம் போதும், தெளிவானது. கடைசியாக நாம் பார்ப்போம், இந்த வேதம் முடிவானது. வேதம் மட்டுமே என்று சொல்லும் போது வேதத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. வேதம் எப்பயுமே முடிவானது. வெளிப்படுத்தல் 22:19 பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22:19, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதை ஆகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த வேதத்திலிருந்து ஏதாச்சும் எடுத்தாலோ குறைச்சாலோ தேவன் அவனுடைய பங்கை எடுத்து போடுவார். கலாத்தியர் திருப்பி போகலாம். கலாத்தியர் 3:1 எடுத்துக்கோங்க. பவுல் சொல்றாரு, இது ஒரு புதிய திருச்சபை, ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நாளே இந்த திருச்சபை சுவிசேஷத்தை விட்டு வேற பக்கமாக திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அப்ப சொல்றாரு 1:8 சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேற ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்ட கடவுள். அவன் யார்? வேற சுவிசேஷத்தை சொல்றாரு. இந்த வேதம் இல்லாம, இந்த வேதம் இல்லாம தேவன் எனக்கு தனியா தோன்றினாரு, இந்த வேதம் இல்லாம எதை பேசினாலும் அவன் சபிக்கப்பட்டவன். அவர் யார் சொல்றார்? நாங்களாவது, நானே நாளைக்கு வந்து சொன்னாலும், அடுத்து சொல்ற வானத்தில் இருந்த தூதனாவது அவன் சொன்னாலும் ரெண்டு பேரும் நல்லது தான் போவான். இந்த சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையினுடைய மூல பொருள் என்ன அப்படின்னா, நானோ இந்த தேவதூதனோ வேற எவனோ இந்த வேதத்துக்கு புறம்பா இந்த வேதம் முடிவானது என்று பேசாம இந்த வேதம் போதுமானது இல்லை என்று சொல்லி அவனாச்சு பேசினா அவன் நேரடியாக நடந்து தான் போவான். டைரக்ட் கண்டம்னேஷன். அங்க அங்க மன்னிப்புலாம் பத்தி பேசல, அங்க டைரக்ட் கண்டம்னேஷனை பத்தி பேசுறாரு. இந்த வேதம் முடிவானது. உபாகமம் 4:10 திருப்பி வரலாம். மோசே சொல்றாரு, உபாகமம் 4:2, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கும் வேண்டாம். தெளிவா மோசே சொல்ற, இதுல இருந்து எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதனாலதான் புதிய ஏற்பாடு கடைசியில சொல்லுது, புதிய ஏற்பாடு முற்றிட்டு முடிஞ்சு, இதுக்கப்புறம் வெளிப்பாடு கிடையாது. இந்த வெளிப்பாடுல 22:21 அப்புறம் வேற எதுவும் தேவனுடைய வார்த்தை இல்லை. இதுக்கப்புறம் எந்த வெளிப்பாடும் இல்லை. வேதம் எழுதி முடிக்கப்பட்டுச்சு. வேதம் எழுதி முடிக்கப்பட்டதுக்கு பின்பாக வேதம் மட்டுமே தேவனுடைய முழுமையான முடிவான வெளிப்பாடு. அதனால எபிரேயர் 1:1 சொல்றார், பங்கு பங்காகும் பூர்வ காலத்தில் தேவன் வெளிப்பட்டார், இப்பொழுது வேதத்தின் மூலமாக தேவன் பேசுகிறார். வேதம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நானும் வேதம் மட்டுமே என்று சொல்லும்போது இந்த வேதம் அவசியமானது என்று சொல்றோம், வேதம் அதிகாரம் உடையது என்று சொல்றோம், வேதம் போதுமானதுன்னு சொல்றோம், வேதம் தெளிவானதுன்னு சொல்றோம், வேதம் முடிவானதுன்னு சொல்றோம். தனி வெளிப்பாடு இல்லை. ரட்சிக்கப்படணும்னா என்னுடைய அனுபவம் தேவையில்லை, என்னுடைய சாட்சி தேவையில்லை, ரட்சிக்கப்படணும்னா வேதம் தேவை. வேதம் இல்லாம மனுஷனால் ரட்சிக்கப்பட முடியாது, வேதம் இல்லாம மனுஷனால பரிசுத்தமா வாழ முடியாது, வேதம் இல்லாம மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த கிருபையும் இந்த விசுவாசமும் இந்த கிறிஸ்துவமும் வேதத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, வேற எங்கேயும் சொல்லப்படல. சீர்திருத்தம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வேதம் மேன்மையானது. இந்த காலகட்டத்தில் மறுபடியும் வேதத்தினுடைய மேன்மை குறைக்கப்படும். நீங்களும் நானும் திருச்சபையா இந்த சத்தியத்துக்காக போராடணும். இந்த சத்தியத்தை நம்பணும். இந்த சத்தியத்தை நம்புறோம் அப்படின்னு அந்த சத்தியத்தை நினைச்சிருக்கணும். இந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்தணும். கிறிஸ்து வேதத்தினை வெளிப்படுத்திருக்கிறார். கிறிஸ்து வேதத்தில் மட்டுமே வெளிப்படுத்திருக்கிறார். வேதத்தில் மட்டும்தான் கிருபையின் மூலமாய் விசுவாசத்தினால மட்டும் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுறோம் சொல்லுவார். இங்கீஸ்வரர் வேதம் மட்டுமே விழுந்திருக்கணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.